نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. ما بعد، قال الله تبارك وتعالى: وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العظيم. قال صلى الله عليه وسلم: أهل الجنة ثلاث: ذو سلطان مقسط موفق متصدق، ورجل رحيم رقيق القلب لكل ذي قربى ومسلم، وعفيف متعفف ذو عيال، أو كما قال النبي صلى الله عليه وسلم. புகழ்கள் அனைத்தும் அல்லாஹு தஆலாவுக்கு உரியது. சலாத்தும் சலாமும் அருமை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவருடைய குடும்பத்தார்கள் மீது, சஹாபாக்கள் அவர்களை பின்பற்ற வரக்கூடிய எல்லா நல்லவர்கள் மீதும் உண்டாவதாக. அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எங்கள் அனைவருடைய இருலக வாழ்க்கையின் வெற்றியை தக்குவாவிலே வைத்திருக்கிறான். தக்குவா என்பது அல்லாஹுடைய கட்டளைகள், அல்லாஹுவினால் வாஜிபாக்கப்பட்டவைகள், எடுத்து நடக்க வேண்டியவைகள், ஹராமாக்கப்பட்டவைகள், வாழ்க்கையில் தவிர்த்து நடக்க வேண்டியவைகள். இந்த ரெண்டுடைய அளவுதான் ஒரு மனுஷனுடைய தக்குவாவுடைய வாழ்க்கையின் அளவாக இருக்கிறது. எனவே இந்த தக்குவாவுடைய வாழ்க்கையை கடைபிடித்து எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி என்னையும் உங்களை நான் சீயச் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா எங்களுக்கு தக்குவாவுடைய வாழ்க்கையை நசீபாக்கி அல்வானாக. கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய குணங்களை கொடுத்து உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். பைஸ்துலி சன் மகாரிம் அல் அஹ்லாக், நான் குணங்கள்ல எதுவெல்லாம் சிறந்த குணங்களாக இருக்கின்றனவோ அந்த குணங்களை பூர்த்தி செய்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். இந்த தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கமே குணத்தோடு சம்பந்தப்பட்டவைகள். மறுமையில் அமல்கள் நிறுக்கப்படக்கூடிய அந்த தராசை, தொழுகை, நோன்பு போன்ற இபாதத்துகள் எல்லாம் நிறுக்கப்படும். நிறுக்கப்படக்கூடிய அமல்களில் மிகவும் கனமானது, பாரமானது குணங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள்தான் அந்த தராசை பாரமானதாக ஆக்கும் என்று வந்திருக்கிறது. மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம், அவர்களோடு சேர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் கொடுக்கப்படக்கூடியவர்களும் அதுக்கு தகுதியானவர்களும் யார் என்றால் சொன்னார்கள், அஹாசினுக்கும் அஹ்லாக்கன், உங்கள யாரெல்லாம் குணங்களில் மிக சிறந்த குணம் எதுவோ அந்த சிறந்த குணங்களை எடுத்து நடப்பவர்கள்தான் என்னோடு இருப்பார்கள், எனக்கு நெருக்கமாக இருப்பார்கள் என்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே நல்ல குணங்கள் தான் மறுமையிலும் எங்களை நபி அவர்களுக்கு பக்கத்தில் கார வைக்கக்கூடியது, மீசானிலும் அமல்களை பாரமாக்கக்கூடியது, சொர்க்கத்துக்கும் மிகவும் தகுதியான மனிதனாக மாற்றக்கூடியவைகளும் இந்த பண்புகளும் குணங்களும் தான். இந்த தலையங்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட பயான் செய்தார்கள். அந்த பயான்ல சொன்னாங்க, அஹ்லுல் ஜன்னத்தி சலாசுன், சொர்க்கவாசிகள் மூன்று பேர் இருக்கிறார்கள், மூன்று விதமான குணம் படைத்தவர்கள், நற்குணம் உள்ளவர்கள் சொன்னார்கள். சொர்க்கவாசிகள் என்றார்களே இவர்கள் தான். வேற வேற ஹதீஸில் வேறு வேறு தன்மைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதிகமாக விரிவாக சமூகத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் சொன்னார்கள், இந்த மூன்று விதமான பண்புகள் தான் சொர்க்கத்துக்குரிய பண்புகளாக இருக்கிறது என்று சொன்னார்கள். முதலாவது ஜோ சுல்தானின் முக்சித் முத்தசத்திக் முவஃபக், பொறுப்பு கொடுக்கப்பட்டவர், அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டவர், அந்த அதிகாரத்தில் பொறுப்பில் நீதமாக நியாயமாக நடப்பவர், தான தர்மம் செய்யக்கூடிய அதிகாரி, அல்லாஹுவினால் தௌஃபீக் செய்யப்பட்ட அந்த மேலான குணத்துக்கு பாக்கியம் கொடுக்கப்பட்ட, அந்த நற்பண்புக்கு பாக்கியம் கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரி, ஒரு பொறுப்பாளன் என்று சொன்னார்கள். பொறுப்பு என்பது நாட்டை ஆட்சி செய்வது தொடக்கம் வீட்டை ஆட்சி செய்வது வரையிலே இருக்கிறது. ஒரு தந்தையும் ஒரு பொறுப்பாளர், ஒரு நிர்வாகியும் பொறுப்பாளர், ஒரு ஊருடைய ஒரு பொறுப்பாளர், ஒரு வியாபார ஸ்தலத்துக்கு உரிய பொறுப்பாளர், நாட்டுடைய பொறுப்பாளர் என்றெல்லாம் நிறைய பொறுப்புகள் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். பொறுப்பு என்று அதிகாரம் என்று வரும் பொழுது தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மத்தியில் இவர் இஸ்லாமியன் என்ற அடிப்படையில் காட்டப்பட வேண்டிய பண்பு நீதம் தான். நீதம் என்பதை காட்டியே ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அதிகாரத்தில் நீதியை காட்டினார்கள். நிறைய வரலாறு இருக்கிறது. அது ஒன்று, ஒரு பிரபல்யமான ஒரு வம்சத்தில் களவு எடுத்து தாங்க ஒரு பெண்மணி கையை வெட்டினால் கேவலம், அவனுடைய வம்சத்துக்கே கேவலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யாராவது பேசி இந்த சட்டத்தில் ஏதாவது மாற்றம் செய்ய இயலுமா என்கிறதுக்கு யோசிச்சாங்க. யாரை பேச வைப்போம்? கிடைச்சது நபி அவர்களுடைய மிக நெருக்கமான அன்புக்குரிய ஒருவர், உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களத்தில் போய் பேசினாங்க, கொஞ்சம் நபி அவங்களத்தில் போய் பேசுங்க, இந்த களவு எடுத்துட்டாங்க, ஏதாவது ஒரு வழி இந்த சட்டத்தை மாற்றி ஏதாவது செஞ்சுக்கிறதுக்கு பேசி பார்க்கலாமா? மிகவும் நேசத்துக்குரிய சஹாபிதான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் பேசினார்கள். சல்லாசனுடைய முகம் சிவந்திருச்சு. கேட்டாங்க, அஃபி ஹத்தி மின் ஹுதூதில்லா, அல்லாஹுடைய சட்டத்தை மாற்றத்துக்கா வந்து பேச வந்திருக்கிறாய்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நீதத்தில் நான் எப்படி நிலைச்சு நிற்பேன் என்றால், மகள் ஃபாத்திமாதான் களவெடுத்தாலும் அதில் பாகுபாடு கிடையாது, சட்டத்தை நான் நிலைநாட்டுவேன் என்று சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. சொர்க்கத்தினுடைய தலைவி, சொர்க்கத்து பெண்மணி, நபியாவுடைய அன்பு மகள் இந்த குற்றத்தை செஞ்சாலும் சட்டத்தை நான் நிலைநாட்டுவேன் என்று தன்னுடைய நீதத்தை காட்டி அனுப்பி வச்சிட்டார்கள். ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், நாங்கள் வானத்தை உயர்த்தி இருக்கிறோம், பூமியை கீழே விரித்து வைத்திருக்கிறோம் என்று சொல்ல வேணும். வானத்தை உயர்த்தி வைத்திருக்கிறோம், பூமியை நாங்கள் பரத்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்ல வேணும். அல்லாஹ் இந்த வசனத்தில் பாவிக்கிறது, வானத்தை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம், நீதத்தை நிலத்திலே வைத்திருக்கிறோம். நீதத்தை நியாயத்தை நான் பூமியிலே வைத்திருக்கிறேன். வானத்துக்கு நிகராக பூமி அல்ல, வானத்துக்கு நிகராக நீதம் என்பது. இந்த பூமி நிலைத்திருப்பது, இந்த பூமியிலே வெளியாக வேண்டிய பரக்கத்துகளும் ஹைறுகளும் நலவுகளும் அது வேண்டுமென்றால் அது பூமியில நிலைநாட்டப்பட வேண்டிய ஒரு பண்புதான். அதிகாரிகளுக்கு மத்தியில், அதிகாரிகள் மூலமாக நிலைநாட்டப்பட வேண்டியது நீதம் என்கிற ஒரு அம்சம்தான், ஒரு பண்புதான். கண்ணியமான சஹாபாக்களுடைய வரலாறுகள்ல நிறைய வரலாறுகள் இருக்கிறது. அவங்க அதிகாரம் கிடைச்சதுக்கு பிறகு அந்த அதிகாரத்தில் இருக்கும் நிலையிலும் எப்படி நீதமாக நடந்திருக்கிறார்கள் என்பதற்கு உலகத்துக்கு மிகப்பெரிய முன்மாதிரி இருக்கிறது. ஹஜரத் உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் நடந்த சம்பவங்கள் ஏராளம். ஹஜரத் அலி ரலியல்லாஹுடைய காலத்தில் நடந்த சம்பவங்களும் அப்படித்தான். ஒவ்வொரு சஹாபியும் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே உள்ளவர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, பாகுபாடு கிடையாது, நீதம் என்கிற அந்த பண்பை நிலைநாட்டி காட்டியிருக்கிறார்கள். எனவே முதலாவது பண்புதான் இந்த நீதம் என்பது. நொமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஒரு பிள்ளைக்கு ஒரு அடிமையை கிஃப்டாக கொடுத்தார்கள். கொடுத்துட்டு இதுக்கு சாட்சியாக நபி அவர்களை வைக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து கேட்டார்கள், நீங்க இதுக்கு சாட்சியாக இருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க உங்களோட எல்லா பிள்ளைகளுக்கும் இப்படி கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இல்ல யாரை சொல்லலாம், இவருக்கு மட்டும்தான் கொடுத்துக்கிறேன். சொன்னாங்க, அநியாயத்துக்கு சாட்சியாக நான் இருக்க மாட்டேன் என்றார்கள். இது ஒரு அநியாயம், இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன். உடனே போய் அதை திருப்பி எடுத்தார். ஒரு தந்தை பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதமாக நடப்பது, அது ஆண் பிள்ளையாக இருக்கலாம், பெண் பிள்ளையாக இருக்கலாம். எனவே ஆட்சியிலே இருக்கக்கூடிய அதிகாரியும் நீதம் காட்ட வேண்டும், வீட்டிலே இருக்கக்கூடிய தலைவனும் தன்னுடைய வீட்டுக்கு தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே அவர் நீதமாக நடக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். தன்னுடைய வேலையாட்களுக்கு மத்தியிலே நீதம் காட்டுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அடிமைகள் இருக்கிறாங்க, வேலையாட்கள், அவங்க எனக்கு பொய் சொல்றாங்க, சில நேரம் ஏமாத்துறாங்க, மாறு செய்யறாங்க, நான் அடிக்கிறேன், எரிச்சிறேன், எப்படி எங்களுக்கு இடையில என்ன தீர்ப்பு மர்மினால வரும் கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடிமை எஜமான் வேலைக்காரன் வீட்டு தலைவர் என்கிறதெல்லாம் கிடையாது மறுமையில. சொன்னாங்க, உன்னுடைய அடிமைகள் செஞ்ச மாறுபாடு, பேசின பொய் இவைகளை ஒரு தட்டிலும், நீங்க அடிச்ச அடி, ஏசின ஏச்சி இவைகளை மறுத்தட்டிலும் போட்டு நிறுக்கப்படும். எது பாரமாயிருச்சோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுக்கப்படும். நீங்கள் கொடுத்த தண்டனைகள் பாரமாயிருந்தால் உங்கள்கிட்ட பழி வாங்கப்படும். அது அடிமையா இருந்தா என்ன, வேலைக்காரன்தா என்ன, அவங்க செஞ்ச மாறுபாடுகள் பாரமாக இருந்தால் அது உங்களுக்கு வாசியாக இருக்கும், உங்களுக்கு நல உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி காட்டினார்கள். இஸ்லாத்துல நீதத்துக்கு அவங்கள வேற பேச்சு கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு கோடீஸ்வரனுக்கும் ஒரு ஏழைக்கும் இடையிலா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு அதிகாரிக்கும் சாதாரணமான ஒரு மனுஷருக்கு இடையில உள்ள விடயமா இருந்தாலும் சரி, நீதம் என்கிறது மறுமை நாளையில் அது நிலைநாட்டப்படும். எனவே இஸ்லாம் இந்த நீதத்தை இவ்வளவு வலியுறுத்தியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாளையில அல்லாஹு தஆலா இங்க நீதம்தான், பூமியிலேயும் நீதம்தான், இங்கும் நீதம்தான் என்று காட்டுவதற்காக சொர்க்கம் நரகம் கொடுக்கப்பட மாட்டாது என்கிற இந்த மிருகங்களை கூட, அந்த கொம்புள்ள மிருகம் உலகத்தில் அவனுடைய அடாவடித்தனத்தை காட்டி கொம்பில்லாத மிருகத்துக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறது. அதுக்கு நீதம் என்ன? மறுமையில் அல்லாஹ் அந்த கொம்பில்லாத மிருகத்துக்கு கொம்பை கொடுத்து குத்த வைப்பான், அதுக்கு பிறகு மண்ணோட மண்ணாக்கப்படும் என்று ஹதீஸ்லே வருகிறது. ஏன்? அந்த அளவுக்கு நீதம் அங்கும் நிறைநாட்டப்படும். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் விரும்புகிறது இந்த நீதம் என்று சொல்லப்படக்கூடிய பண்பு யார்த்தத்தில் இருக்கிறதோ அவர் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர், நீதமாக நடப்பவர். ஹதீஸ்ல வருது, மறுமை நாளையில மிக பயங்கரமான நாள், நிழல் தேவையான நாள், சூரியன் தலை உச்சி இருக்கக்கூடிய நேரத்தில் பயங்கரமான நாள். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் ஏழு மனிதர்களுக்கு அவருடைய அரசுடைய நிழல்ல கொடுத்து கௌரவப்படுத்துவான், அரசுடைய நிழல கொடுத்து கண்ணியப்படுத்துவான். அதுல ஒருத்தர் யார்? அது இமாமுல் ஆதி அதிகாரி, தன்னுடைய அதிகாரத்தில் நீதமாக நடந்தவர், தன்னுடைய சாப்பாட்டில், தன்னுடைய வருமானத்தில், தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுல, தான் சட்டங்கள் நிலைநாட்டுறதுல, தீர்ப்புகள் கொடுக்கறதுல, எல்லாத்திலையும் நீதமாக நடந்தவர் யாரோ அவருக்குதான் அந்த நிழல் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கார். மறுமையிலும் மதிக்கப்படுவார்கள் நீதமாக நடப்பவர்கள். இரண்டாவது பண்பு ரஜுலுன் ரஹீமுன் ரகீகுல் கல்ப் லிகுல்லி குர்பாவ முஸ்லிம், கருணையுள்ளவர், இரக்கத்தன்மை உள்ளவர், இரக்கத்தன்மை உள்ளவர், மென்மையான உள்ளமுடையவர், சொந்தக்காரர்களுடனும் எல்லா முஸ்லீம்களுடனும் மக்களுடன் மென்மையான குணமுள்ளவர், உள்ளமுள்ளவர், கருணை உள்ளவர், இரக்கமுள்ளவர் என்று இரண்டாவது பண்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹுடைய பெயர் ஒன்றுதான் ரஹ்மான் என்கிற பண்பு, ரஹீம் என்கிற பெயர். அல்லாஹ் ரெண்டு பெயர் வச்சிருக்கிறான், ரஹ்மான் என்கிற பெயர் அவனுக்கு உள்ளது, ரஹீம் என்கிற பெயர் அவனுக்கு உள்ளது, கருணையுள்ளவன், இரக்கத்தன்மை உள்ளவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுதும் ரஹீமுன், இரக்கமுள்ள நபி அவர்கள் என்று அல்லாஹ் வர்ணிச்சிருக்கிறான். நபி அவர்களால வளர்க்கப்பட்ட, வளர்த்தெடுக்கப்பட்ட, பயிற்சி கொடுக்கப்பட்ட சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது ருஹமா உபைனஹும், அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் மிக இரக்கமுள்ளவர்கள், கருணையுள்ளவர்கள் என்று சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். எனவே அன்பானவர்களே, இரக்கத்தன்மை இருக்கிறதே, இது ஒரு மனுஷன் இருக்கக்கூடிய பண்புகள்ல மிக விசேஷமான பண்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இர்ஹமு மன் ஃபில் அர்த், இர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில உள்ளவங்களுக்கு நீங்க இரக்கம் காட்டுங்க, அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். அல்லாஹ்வுடைய இரக்கம் காட்டுறதுக்குரிய காரணமே உங்கள்ட்ட இரக்கம் வேணும் என்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனிதனும் இரக்கமுள்ளவனாக ஈக்க வேண்டும் என்று வலியுறுத்தி படிச்சு கொடுத்தாங்க, தானும் இரக்கமுள்ளவங்களாக காட்டினாங்க. எல்லா விஷயத்திலும் தன்னுடைய அன்பு, கருணைய, இரக்க சிந்தைய, மென்மையான உள்ளத்தை காட்டியிருக்கிறார்கள். இது அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறார். சொன்னாங்க, சஹாபாக்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு பொம்பளை இருந்தா மிக மோசமானவன், கெட்ட நடத்த உள்ள ஒரு பொம்பளை, அவருடைய பாவங்கள் நிறைஞ்சி இருந்தது. அவ ஒரு நாள் பாதையில போற நேரத்தில் ஒரு நாய் தினத்தோரத்தில் இருந்து கொண்டு நாக்க நிலத்தில் தேய்ச்சி தேய்ச்சி, இது பசி இல்லை தாகத்தில், இந்த பெண்மணிக்கு விளங்கிருச்சு. அவ அந்த கிணத்துல இறங்கி தன்னுடைய சாக்ஸில் தண்ணியை நிறைச்சி அந்த நாய்க்கு தண்ணி கொடுத்தான். வேற பெருசா ஒன்றும் செய்யல. அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் இந்த பொம்பளை கிட்ட என்னென்ன பெரிய பெரிய பாவங்கள் இருந்தனவோ எல்லா பாவத்தையும் மன்னிச்சான், மன்னிச்சுட்டு அந்த பெண்மணிய சொர்க்கவாசியாக அல்லாஹ் ஆக்கினான். இரக்கத்தன்மைங்கிறது, நாய்க்கு இரக்கம் காட்டின ஒரு பெண்ண அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிச்சு சொர்க்கவாசியாக ஆக்கிறந்தால் அல்லாஹுக்கு எவ்வளவு விருப்பமான ஒரு குணமாக அந்த குணம் இருக்கும் என்கிறத படிச்சு கொடுத்திருக்கிறார்கள். ஆக அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, கருணை என்பது, இரக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு குணமாக ஒரு பண்பாக இருக்கிறது. ஒரு ஹதீஸ்ல வருது, யாரொருவர் மூணு பிள்ளைகள் அவருக்கு மௌத்தாகிட்டால், மூணு பிள்ளைகள் மௌத்தாகிட்டால், அந்த பிள்ளைகள் மீதுள்ள இந்த இரக்க தன்மையினால அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில இவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று வந்திருக்கிறது. உள்ள மௌத்தானாங்க, ஆனா இவருக்கு சொர்க்கம் கிடைக்கிறது எதால? அந்த பிள்ளைகள் மீது உள்ள இவர கருணை இரக்கம். இந்த அளவை வச்சு அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பார் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புள்ள மௌத்தா இருந்தது, நபி அவங்களுடைய மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு, கண்ணால கண்ணீர் வடியுது. சஹாபாக்க சில பேர் இப்ப கேட்டாங்க, என்ன நீங்களும் அழுகுறீங்களா கண்ணால கண்ணீர் கொட்டுறவங்க? சொன்னாங்க, இது இரக்கத்திலே அடையாளம், இரக்கம் உள்ள உள்ளங்களுக்கு தான் அல்ல இரக்கம் காட்டுவான், இது இரக்கத்துடைய ஒரு அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, தன்னுடைய பேர பிள்ளைகள் வாராங்க, எடுத்து அணைச்சு தன்னுடைய பேர பிள்ளைகள் முத்தம் கொடுத்தாங்க. அங்க இருந்தார் அக்ரா இப்னு ஹாபிஸ் போன்ற அந்த கிராமத்து மனுஷர்கள் சில பேர் இருந்தாங்க. அவர் சொன்னார், என்ன இது, இவ்வளவு பெரிய மனுஷர் புள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்கிறதா என்று கேட்டாங்க. சொன்னாங்க, எனக்கு 10 புள்ளைகளுக்கு ஒரு புள்ளைய கூட நான் இதுவரைக்கும் முத்தம் கொடுத்ததில்லை என்று அவர் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் என்ன செய்ய, உன்னோட உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தன்மையை புடுங்கி எடுத்துட்டான், உள்ளத்துல இரக்கத்தன்மையே உனக்கிட்ட கிடையாது, அதுக்கு நான் என்ன செய்ய, இரக்கமுள்ள உள்ளங்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் என்றார்கள். அன்பானவர்களே, பிள்ளைகளுடன் இரக்கத்தன்மை, மிருகங்களுடன் இரக்கத்தன்மை, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களோட இரக்கம் காட்டுவது, இந்த இரக்க தன்மைக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய கூலியை வச்சிருக்கிறார். ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதர் பாதையில போய் கொண்டிருக்கிறாரு, ஒரு மரத்துடைய கொப்பு ரோடுக்கு வளைஞ்சி மக்கள் எல்லாரும் அந்த இடத்துல குனிஞ்சு கஷ்டப்பட்டு போறாங்க. இந்த மனுஷர் பார்த்தாரு, எல்லாரும் குனிஞ்சு குனிஞ்சு போறாங்க அவங்களோட வேலையை பார்த்துக்கொண்டு, இவர் என்ன செஞ்சாரு, மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, இறக்கப்பட்டார். அவரு கட்டி எடுத்து அதை வெட்டி ஓரமாக போட்டு அவர் போயிட்டார். சின்ன வேலை, ஒரு சமூகத்தில் ஒரு சின்ன ஒரு சேவை, சின்ன ஒரு ஹிட்மத், இரக்க தன்மையால செஞ்சார். அல்லாஹ் அந்த மனுஷன் செஞ்ச, அவர் செஞ்ச அந்த செயலை கபூல் செய்த பாவங்களெல்லாம் மன்னிச்சு அதை சொர்க்கவாசியாக அல்லாஹ் ஆக்கினான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, எங்களுடைய இரக்கத்தன்மையை காட்டுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கிறது. மனைவியின் மீது தன்னுடைய கருணையை காட்டுவது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு இரக்கத்தை காட்டுவது, ஏனைய மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுவது, மிருகங்களுக்கு இரக்கம் காட்டுவது. இந்த இரக்கத்தன்மை யார்கிட்ட ஈக்கிதோ பாக்கியமாக நினைங்க, அவர் அல்லாஹ்வினால் இரக்கப்படுறதுக்கு, இரக்கம் அல்லாஹ் ரஹ்மத் கிடைக்கிறதுக்கு தகுதியான மனுஷன். யார்கிட்ட தந்த மனைவி தந்த பிள்ளைகள் முஸ்லீம்கள் இரக்கத்தன்மையே இல்லையோ, சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவருக்கு கிடைக்காது, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்காது, அல்லாஹ்வுடைய கிருபை கிடைக்காது அந்த மனுஷனுக்கு, இரக்கம் இல்லாத மனுஷன். இந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உடுப்பில்லாதவர்களுக்கு அந்த இரக்கத்தன்மையின் காரணமாக பார்க்கிறார், நான் இவ்வளவு அழகா உடுக்குறோமே, இவ்வளவு உடுப்பிக்கிறேன், உடுப்பு இல்லாம இவ்வளவு மனுஷர் இருக்கிறாங்க என்று யாத மனசுல அந்த இறக்க தன்மை வந்து உடுப்பு கொடுக்கிறாரோ, அல்லாஹ் சொர்க்கத்துடைய ஆடைகளால இவருக்கு உடுப்பாட்டி இவர் கௌரவிப்பான். உணவில்லாதவங்களுக்கு அந்த இறக்கத்தன்மையான உணவு கொடுத்து இறக்கப்பட்டாரோ, அல்லாஹ் சொர்க்கத்துடைய பல வர்க்கங்களை கொடுத்து அல்லாஹ் இவருடைய பசியை போக்குறது மட்டுமல்ல இன்பமாக வாழ வைப்பான். ஒரு மனிதர் கஷ்டப்படுறாரு ஒரு தொழிலுக்கு, ஒரு வருமானத்துக்கு, தன்னுடைய குடும்ப செலவுக்கு கஷ்டப்படுறார், ஒரு ஓசூர் ஏற்பட்டு ஒரு கஷ்டம், இவர் பார்த்ததோட யாருக்கு ஒரு இரக்கம் வருதோ, அப்படியானவங்களை பார்த்து அவங்களை கஷ்டத்தை போக்கினால் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் எல்லாரும் கஷ்டப்படத்தான் போறோம். கஷ்டப்படாதவங்க யாருமே மாத்திரம் அதிகமான பேர் கஷ்டப்படுவோம். கேலி கணக்கு இல்லாம சொர்க்கம் போறவங்கள தவிர அந்த கஷ்டமான நேரத்தில் மைதானத்தில் அல்லாஹ் இவருக்குள்ள கஷ்டத்தை போக்குவார். இங்க நாங்க இறக்கப்பட்டது ஒரு உடுப்பு இல்லாதவரை பார்த்து, உணவு இல்லாதவரை பார்த்து, ஒரு தொழில் இல்லாதவரை பார்த்து, வருமானம் குறவுள்ள மனுஷனை பார்த்து, செலவு கூட உள்ளவங்களை பார்த்து இறக்கப்பட்டார். கஷ்டத்தை போக்கினார், அவருடைய கவலையை போக்கினார், சிரமத்தை போக்கினார். அல்லாஹ் இதுக்கு கூலி என்ன? மௌத்துக்கு போறோம், எங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் அந்த கஷ்டத்தை போக்குவான், இவருக்குள்ள நெருக்கடியை போக்குவான், இவருக்குள்ள கவலையையும் அல்லாஹ் போக்குவான் என்ற ஹதீஸ்ல வந்திருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இரக்க தன்மைக்கு நிகராக அல்லாஹ் மறுமையில கொடுக்கக்கூடிய கூலிகள் அது ஆச்சரியமான கூலிகள். எனவே நாம் இரக்க தன்மையுள்ளவர்களாக, மென்மையான உள்ளம் உள்ளவர்களாக, தன்னுடைய சொந்தக்காரர்கள், ஏனைய முஸ்லீம்கள், மக்கள் மீது இரக்கம் உள்ளவர்களாக நாங்கள் எங்களை உள்ளங்களை பழக்க வேணும். தனக்கு கீழே யாரு வேலை செய்யறாங்களோ அவங்க மீது இரக்கம் வர வேணும், அன்பு வர வேணும். ஒரு நாள் நரூர் இப்னு சுவைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் ரோட்ல பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க அவங்களோட அடிமை வேலைக்காரன் மாதிரி உள்ள ஒரு அடிமை, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ரெண்டு செட் உடுப்பு கொடுத்துக்கொண்டு போறாங்க, ஒரு ஜோடி உடுப்பு கொடுத்துக்கொண்டு போறாங்க ஒரே மாதிரி. கேட்டாங்க, என்ன இது, எஜமானும் அடிமையும் ஒரே மாதிரி இருக்கிறி? சொன்னாங்க, இல்ல, நான் ஒரு நாள் இந்த அடிமைக்கு வந்த கோபத்துக்கு அட உம்மாவை இழுத்து ஏசிட்டேன், உம்மட குறையுண்ட செல்லி நான் ஏசிட்டேன், கருப்பிட மகள் என்ற மாதிரி வார்த்தையை போட்டு ஏசிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனைய பார்த்து அபூதர், உங்கள்ட்ட இன்னும் அந்த ஜாஹிலிய குணம் போகலனா, இந்த ஜாஹிலியத்துடைய குணம் இந்த குறைச்சல்லி ஏசியது. சொல்லு போல் சொன்னாங்க, இஹ்வானுக்கும் ஹவலுக்கும், இவங்கள யாரு தெரியுமா, உங்களோட அடிமை என்றாலும் உங்களோட சகோதரர்கள், உங்களோட வேலைக்காரர்கள், உங்களோட சகோதரர்கள். அல்லாஹ் அவங்கள உங்களோட அதிகாரத்துக்கு கீழே வச்சிருக்கிறார், உங்களுக்கு கீழே வேலைக்கு வச்சிருக்கிறார். சொன்னாங்க, யாருக்கு கீழே தன்னுடைய ஒரு சகோதரர் இருக்கிறாரோ, நீங்க அவர் சாப்பிடறதால சாப்பிட கொடுங்க, உடுக்கிறதால உடுப்ப கொடுங்க, அவருக்கு சுமக்கேலாத சுமைகளை சுமத்த வானம், அப்படி சுமத்தினாலும் அவருக்கு உதவியாக இருங்கோ என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கத்தன்மையை பயன் செஞ்சாங்க. இரக்கப்படுங்க, அவன் வேலைக்காரன் தான், வேலைக்காரன் மீது ஒரு இரக்கம் வர வேணும், ஒரு அடிமை தான், அடிமை மீது இரக்கம் ஈக்க வேணும். சொன்னாங்க, இந்த இரக்கத்தை காட்டுங்க, இந்த இரக்கத்தன்மை ஒவ்வொருத்தருக்கிட்டும் வர வேணும். சகோதர அன்பான அல்லாஹ்வின் நெடியார்களே, இன்று நிறைய செய்திகள் ஒவ்வொருத்தருடைய காதுக்கும் விழலாம். இன்றைக்கு எவ்வளவு முஸ்லீம்கள் மக்கள் இந்த விலை உயர்வின் காரணமாக, இது மாதிரி பல கஷ்டங்களின் காரணமாக அவங்களுடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள். எனவே ஒவ்வொரு முஸ்லீமும், ஒவ்வொருத்தரும் ஆக குறைஞ்சபட்சம் தன்னுடைய பக்கத்து வீட்டார்கள், தனக்கு தெரிந்தவர்கள், எப்படி அவனுடைய வாழ்க்கை போகுது என்று தெரிகிறது, தெரிஞ்சு கொள்றது ஒரு முஸ்லீமுடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது. சொன்னாங்க, சாசா ஈமானே இல்லைன்னு சொன்னாங்க, நல்லா சாப்பிடுறீங்க, என்ஜாய் பண்றீங்க, கொஞ்சம் பாருங்க அங்களை எத்தனை நாளா பசியில இருக்கிறாங்க, எத்தனை நாளா பின் இல்லாம இருக்கிறாங்க. அன்பானவர்களே, ஒரு மதரசால ஒரு பெண் பிள்ளை சில நாட்களாக வர இல்லை, அதுக்கு பிறகு வந்தது, வந்த ஒரு மூளையில பெய்த்து வாடி பெய்த்து தந்த பிள்ளைகள் எல்லாம் போய் கேட்கிறாங்க, என்னப்பா இப்படி இருக்கிறீங்க? சொன்னாங்க, மூணு நாளா பிரேந்தியோட தான் காலம் போகுது, எங்கடாச்சு பாப்பா இல்ல, எங்கட குடும்பத்தில் எங்கட காலம் பிரேந்தியோட தான் காலம் போகுது. அவ்வளவுக்கு மெலிஞ்சி நொந்து பெய்த்து வாய தொடர்ந்து கேட்காம இது மாதிரி எத்தனை குடும்பம் இங்க கேட்கிறாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்த நியமத்துகள், பாக்கியங்கள், செல்வங்கள் இவைகள் எல்லாம் இது எங்களுக்கு மாத்திரம் அனுபவிக்கிறதுக்கு அல்ல, அனுபவிக்கிறதுக்கு அனுமதி தந்திருக்கிறான் அல்லாஹ். அனுபவிங்க, அனுபவிக்கிறதோட இறக்கப்படுங்க, உள்ளத்துல ஒரு இறக்கத்தன்மை வர வேண்டும். மற்றவர்கள் மீது. கருணையுள்ள உள்ளங்களுக்கு அல்லாஹ் தாலா நிச்சயமாக கருணை காட்டுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இதை கேள்விப்பட்டும் அது கேள்விப்படாத மாதிரி, கணக்கு இல்லாத மாதிரி, யாத உள்ள மீக்குதோ அந்த உள்ளத்துக்கு பெயர் அல் கல்புல் காசி, இறுக்கமான உள்ளம், கடினமான உள்ளம், அதுல இதெல்லாம் தாக்கம் செலுத்தாது. எத்தனை பேர் அழுதாலும், எத்தனை பேர் பசியில செத்தாலும், எத்தனை பேர் வறுமையில வாடினாலும், அதெல்லாம் பார்த்து உள்ளத்துல கொஞ்சம் கூட தாக்கம் ஏற்படுத்தாதென்றால் அவட உள்ளம் கடினமான உள்ளம், இறுகிய உள்ளம். ஹதீஸ்ல வருது, ஃபவைலுல் காசியத்தி குலூபுஹும், யாருடைய உள்ளம் இறுக்கமா இருக்கிறதோ அவர் அல்லாஹுவை விட்டு ரொம்ப தூரமானவர். இறக்க தன்மை இல்லாத உள்ளம் அல்லாஹுவை விட்டும் தூரமான உள்ளம் என்று ஹதீஸ்லே வந்திருக்கிறது. எனவே கருணையுள்ளவர்களாக மற்றவர்கள் படக்கூடிய கஷ்டத்துக்கு இறக்கம் காட்டுறது பேர் தான் கருணை என்கிறது. பசி இருக்கிறவங்களை பார்த்து, பட்ட நிலை இருக்கிறவங்களை பார்த்து, உடுப்பு இல்லாமல் இருக்கிறவங்களை பார்த்து, தொழில் இல்லாமல் இருக்கிறவங்களை பார்த்து, ஒரு வருமான குறைவுல கஷ்டப்படுறவங்களை பார்த்து, இப்படியானவங்க மீது இறக்கம் காட்டுறது கருணை, ரஹ்மத். இந்த ரஹ்மத் யாருக்கு பாக்கியமாக கிடைக்குமோ அவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் மூலமாக விளங்கப்படுத்தினாங்க, எல்லா மூமின்களுக்கும் உதாரணம் அவர்களுடைய அன்பு கருணை. இந்த ரெண்டு விஷயத்திலையும், அன்பு காட்டுறது கருணை காட்டுறது என்ற விஷயத்தில், இரக்கம் காட்டுற விஷயத்தில் எல்லா மூமின்களுக்கும் உதாரணம் கமதரில் ஜசதில் வாஹித், ஒரு மனுஷன் அவர்ட உடம்ப போல, அவர்ட உடம்பு சொன்னாங்க, அவர்ட உடம்பு தான் உதாரணம். அவருக்கு கை கால் தலை மூக்கு கண்ணு, அவருடைய உறுப்புகள் இருக்கிறது. சொன்னாங்க ஒரு உறுப்புக்கு காயம் ஏற்பட்டால், கண்ணுக்கு காதுக்கு மூக்குல பல்லுல தலையில கையில காலில் ஒரு உறுப்புல வருத்தம் ஏற்பட்டால் முழு உடம்புக்கும் காய்ச்சல். சொன்னாங்க முழு உடம்பும் காய்ச்சல், முழு உடம்பும் ராவைக்கு முழிச்சிக்கும், தூக்க போவாது. ஏன், தந்த உடம்புல ஒரு உறுப்புக்கு வருத்தம், முழு உடம்பும் சேர்ந்துதான் வருத்தப்படும். இப்படித்தான் மூமிங்கள் இருக்க வேணும் என்பது ஒரு உதாரணத்தின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறாங்க. ஒரு ஊர்ல, ஒரு நாட்டுல, அல்லது ஒரு கிராமத்துல, தன்னுடைய ஊர்ல எங்கேயாவது ஒரு முஸ்லீம் கஷ்டப்படுறார் என்றால் எங்களுக்கு அந்த கஷ்டம் உணர வேண்டும். அந்த கஷ்டத்தை உணர்றவர் தான் மூமின், அவட சிரமத்தை உணர்றவர் தான் மூமின். அதெல்லாம் கண்ணும் காணாதமாக இருந்து கொண்டு இவரை என்ஜாய் பண்றவர் என்றால் அவர் ஒரு மூமினாக இருக்க மாட்டார் என்ற கருத்து வந்திருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, கருணையுள்ள உள்ளம் உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும். மூணாவது சல்லான்னு சொன்னாங்க, மூணாவது மனிதர் அஃபீஃபுன் என்றால் ஹராமானவைகளை விட்டும் பாதுகாத்துக் கொள்வார். தன் சம்பாத்தியத்தில், தன்னுடைய வருமானத்தில், தன்னுடைய பேச்சில, கதையில, நடத்தையில ஹராம் என்றால் தவிர்த்துக் கொள்வார். முத்தஅஃபீஃப், தனக்கு குடும்பமீக்கு தேவை இருந்தும் கை நீட்டாம இருப்பார். சொன்னாங்க இவரும் சொர்க்கவாசியும், தனக்கு குடும்பமீக்குது, உள்ள குட்டிகள் இருக்கிறாங்க, இருந்தும் கூட அவருக்கு வறுமை கஷ்டம் சிரமம் இருக்கிறது. ஆனா மக்கள்கிட்ட போயிட்டு அவர் கை நீட்டி தெரிய மாட்டார். அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பத்தி ஒரு வசனத்தில், ஃபுகராக்கள் என்று ஒரு வசனத்தில் சொல்றான் சஹாபாக்களை பத்தி பேசும் பொழுது. இன்னொரு இடத்துல சொல்றான், இந்த சஹாபாக்களை பத்தி தெரியாதவங்க அவரை ஒவ்வொருத்தரையும் பார்த்தா நினைப்பாங்களாம் இவங்கெல்லாம் பணக்கார ஆட்கள். ஏன் பணக்காரர் இல்ல, தாப்பு கை நீட்டு இல்ல, கை நீட்ட பழக்கம் இல்ல, அதனால இவன் ஆள் மக்கள் நினைக்கிறாங்க பணக்கார மனுஷர், அவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை போதாக்கும், உங்களுக்கு என்ன என்ன என்று கேட்கிற மாதிரி, உங்களுக்கு என்ன என்று கேட்கறது போல அவங்களுடைய வாழ்க்கையை தெரியாதவங்க நினைக்கிறாங்க இவெல்லாம் பணக்கார ஆட்கள். பணக்காரர்கள் இல்ல, பணம் இல்லாதவங்க, வறுமையில் இருக்கிறவங்க, வசதி குறைஞ்சவங்க, ஆனா கை நீட்ட மாட்டாங்க, கண்ணியமாக கௌரவமாக வாழ்றாங்க. அன்பானவர்களே,
இப்படி ஒரு சமூகம் உருவாகவும் வேணும். பழக வேணும். தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை மக்கள்கிட்ட முறப்பாது செய்யறது இல்லை, அது வாட்ஸ்அப்ல அனுப்புறது இல்லை, எல்லா தேவைகளையும் தன்னுடைய பிச்சைக்காரத்தனத்தை போடுறது இல்லை. அவர் பழகணும், தன்னுடைய தேவையை உள்ளது கொண்டு போதுமாக்கி அல்லாவிடத்துல கேட்டு பழக வேணும். அவர் உள்ளவங்க பழகணும், தேடி யார் இருக்கிறாங்க கஷ்டமானவங்க சிரமப்படுறவங்க யாரு, தேடி கொடுக்கிறவங்களாக இந்த உம்மத்தீக்க வேணும், கேட்டு போறவங்களாக இந்த உம்மத்தீக்கப்படாது என்கிறது இந்த ஹதீஸ சொல்லப்படுகிறது. ஒரு கௌரவமான முறையில கண்ணியமான முறையில நடப்பாங்க, ஆனா மக்கள் இறக்க சிந்தையுள்ளவர்களாக இருப்பாங்க என்று இந்த ஹதீஸ் சொல்லி தருகிறது. இனி கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூணு பண்புகள் இருக்கிறது, சொர்க்கத்துக்குரிய பண்புகள் என்கிறது. இந்த மூணு பண்புகளுக்கு கீழே எங்களோட முழு வாழ்க்கையும் வந்திருக்கு. இந்த உம்மத்துல என்னென்ன தராதரத்துல மக்கள் இருக்கிறாங்களோ, அமைப்பு இருக்கிறாங்களோ, அவ்வளவு பேரும் இந்த மூணு குணத்துக்குள் உட்பட முடியும். இந்த மூணு குணத்துக்குள் உட்பட்டு கொண்டால், இந்த மூணு பண்புல ஒன்றுக்குள்ள வந்து கொண்டால் அவர் சொர்க்கவாசியாக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹு ரபுல் ஆலமீன் அந்த உயர்ந்த மேலான சொர்க்கத்துக்குரிய உயர்ந்த குணங்களை எங்களுக்கு பாக்கியமாக தந்தல்வானாக. யா அல்லாஹ், எங்களை பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை குற்றங்கள் குறைகளும் அனைத்தையும் மன்னித்து மறைத்தல்வாயாக, உயர்ந்த குணங்களையும் பண்புகளையும் எங்களுக்கு தந்தல்வாயாக, சொர்க்கவாசிகளாக ஆக்கி வைப்பாயாக, உண்மையான ஒரு இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக. யா அல்லாஹ், நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமை கஷ்டம் சோதனைகளை நீக்கிடுவாயாக. யா அல்லாஹ், நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை எல்லா மக்களுக்கும் கொடுத்துடுவாயாக. யா அல்லாஹ், உள்ள எல்லா விதமான கஷ்டங்களை நீக்கிடுவாயாக. அவருடைய கஷ்டங்களை, மக்களுடைய கஷ்டங்களை போக்கி அல்லாஹ் கஷ்டம் இல்லாத சிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கை நசீபாக்கிடுவாயாக. கடனாளிகளுடைய கடன்களை போக்கு உதவி செய்வாயாக. நோயாளிகளுடைய நோயை போக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், அனைவருடைய கவலைகளையும் போக்கி மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய மக்களாக அனைவரையும் ஆக்கிவிப்பாயாக. ஆமீன் யா ரபல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.